بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يقول إن الله تبارك وتعالى يا ابن آدم تفرغ لعبادتي املا صدرك غنى واسد فقرك والا تفعل ملأت يدك شغلا ولم اسد فقرك رواه الترمذي وابن ماجه وحسنه الترمذي وصححه الالباني او كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளையெல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று உலகில் கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள், முஃமின்கள், அந்நியவர்கள் என்று பார்க்கும் பொழுது இன்று கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மக்கள் அனைவரும் ஒரு விடயத்தை அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். அவர்கள் ஆசை வைக்கக்கூடிய விடயத்தை அவர்கள் எந்த வழியில் தேட வேண்டுமோ, எந்த வழியில் அடைய வேண்டுமோ அதை விட்டுவிட்டு அவர்கள் இன்று அலைகிறார்கள், திரிகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் பார்க்க முடியும் பாடசாலை மாணவர்கள் முதல் பெரும் பெரும் பட்டதாரிகள் வரை அதை தேடுகிறார்கள். பல்கலைக்கழக மாணவர் முதல் அங்கு இருக்கக்கூடியவர்கள் முதல் பெரும் பெரும் பாராளுமன்றத்தில் வீற்றிருக்கக்கூடிய உட்கார்ந்திருக்கக்கூடிய அவர்கள் வரை, ஒரு ஏழை மனிதன் முதல் பெரும் பெரும் செல்வந்தர்கள் வரை இந்த விடயத்தை தேடுகிறார்கள், ஆசை வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடைந்தார்களா? இல்லை. ஏன் எந்த வழியில் அடைய வேண்டுமோ அந்த வழியை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இதன் காரணமாக கடல் ஓரங்கள் வழியாக பீச் ஓரங்களிலும் அதே போல பாதை ஓரங்களிலும் இன்னும் சொல்ல போனால் பூங்கா வனங்களிலும் இதே போன்று விமான நிலையங்களிலும் அலைகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீம்களாகிய நானும் நீங்களும் அதைத்தான் விரும்புகின்றோம், அதைத்தான் தேடுகின்றோம். ஆனால் அல்லாஹ் அதை எதில் வைத்திருக்கின்றான் என்பதை மறந்து வாழ்வதின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை. கண்ணியமானவர்களே, அது என்ன, அது என்ன விடயத்தை இன்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் முதல் வெளிநாடுகளில் சென்று வசிக்கக்கூடியவர்கள் வரை அதை விரும்புகிறார்கள். ஆனால் அடைந்தார்களா? அடையவே இல்லை. அதுதான் நானும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணியம், அந்தஸ்து, நிம்மதி, கௌரவம், சந்தோஷம். இதை அல்லாஹ் தஆலா எதில் வைத்திருக்கின்றான்? அதை அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துடன் தொடர்பாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை பயந்து வாழ்வதில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு பிரயாணத்தில் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்களுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்களை பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, கலீஃபத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்னல்லாஹு பில் இஸ்லாம். நாங்கள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், கேவலமானவர்களாக, மதிக்கத்தகாதவர்களாக, தூக்கி எறியக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தான். இந்த இஸ்லாத்தை வைத்து, இந்த தீனை வைத்து, இந்த ஷரியத்தை வைத்து அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை, கௌரவத்தை, அந்தஸ்தை, நிம்மதியை தந்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நாங்கள் தேடாமல் அதை விட்டுவிட்டு வேறான வழிகளில் பணத்தின் மூலமாக, பட்டத்தின் மூலமாக, படிப்பின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக, ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக, இவைகளின் மூலமாக நாம் தேடி இருந்தால் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தியிருப்பான் என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் அவர்கள் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஏன் வாழ்ந்தார்கள்? அல்லாஹ்வை அல்லாஹ்வாக, ரசூலை ரசூலாக, இந்த மார்க்கத்தை மார்க்கமாக, அல்லாஹ்வுடைய கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் மதித்து அவைகளுக்கு மரியாதை கொடுத்து ரசூலை பின்பற்றி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தான். இன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அந்நியவர்களை விட்டு விடுவோம், முஸ்லிம்களுடைய மார்க்கத்தை எடுத்து பாருங்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், கூட்டு வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நிம்மதி இருக்கின்றதா? சந்தோஷம் இருக்கின்றதா? மனைவி மக்களின் மூலமாக இவர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதா இல்லை? ஏன் நிம்மதியை கொடுக்கக்கூடியவனை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் அந்த நிம்மதியை இவர்களிடம் இருந்து எடுத்து விட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று முஸ்லிம்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களில் எத்தனை காரியங்களை சரியாக செய்கிறார்கள். அவருடைய திருமணங்களை எடுத்து பாருங்கள், அவருடைய வியாபாரங்களை எடுத்து பாருங்கள், அவருடைய கொடுக்கல் வாங்கலை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய இபாதத்துக்களை எடுத்து பாருங்கள், வலிமா விருந்துகளை எடுத்து பாருங்கள், நிகா வைபவங்களை எடுத்து பாருங்கள். இதில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எவ்வளவு கலந்திருக்கிறது. இந்த நிகாஹின் மூலமாக, இந்த வியாபாரத்தின் மூலமாக, இந்த கடையின் மூலமாக, இந்த குடும்பத்தின் மூலமாக, என்னின் மூலமாக கிடைத்த இந்த குழந்தைகளின் மூலமாக இன்று எத்தனை பேர் நிம்மதியை சுமக்கிறார்கள். ராகத்தாக வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர்! கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் நாம் கையை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்களுடைய ஹிஸ்டரிகளை பாருங்கள், அவருடைய வரலாறுகளை பாருங்கள். அவர்கள் மேல் உள்ளவனை சந்தோஷப்படுத்தினார்கள். அவர்களை, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைத்தான். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை. அவர்கள் இரவிலும் மறக்கவில்லை, பகலிலும் மறக்கவில்லை. இரவு காலங்களில் அல்லாவை திருப்திப்படுத்தினார்கள், அவருடைய வியாபார ஸ்தலங்களில் அல்லாவை சந்தோஷப்படுத்தினார்கள், அவருடைய வியாபாரங்களின் மூலமாக அல்லாவுடைய பொருத்தத்தை எடுத்தார்கள், பெற்றுக் கொண்டார்கள். இன்று பார்க்கின்றோம் ஜும்மாவுடைய நாள். இந்த நாளை வைத்து நீ நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய எத்தனை வியாபார ஸ்தலங்கள் அதானுக்கு முன்னால் அல்லது அதானுடைய நேரங்களில் எத்தனை வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டு, வியாபார ஸ்தலங்களை மூடிவிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாம் போன்ற எல்லா கூத்தையும் போட்டுவிட்டு, செய்யக்கூடிய எல்லா அட்டகாசத்தையும் செய்துவிட்டு நிம்மதியை தேடுகின்றோம். ஆனால் நிம்மதியை இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாகத்தான், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நிம்மதி வேணுமா, ராஹத் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, மன அமைதி வேணுமா? அல்லாஹ்வை நினைப்பதில் தான், அல்லாஹ்வை ذکر செய்வதில் தான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் தான் நிம்மதி இருக்கிறது. கல்புக்கு நிம்மதி, உடலுக்கு நிம்மதி, அதே போல வாழ்க்கைக்கு நிம்மதி என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், அதே போல ஏழைகளாக இருந்தார்கள். அவர்களுடைய இபாதத்தை பற்றி குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இபாதத்தை பாருங்கள், என்ன இபாதத்? தானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன். அவர்கள் இரவில் சொற்ப நேரம் உறங்குவார்கள், அதிகமான நேரம் விழித்திருப்பார்கள். உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். அந்த சஹாபாக்கள் விழித்திருந்த விதம் வேறு, நானும் நீங்களும் விழித்திருக்கக்கூடிய விதம் வேறு. அவர்கள் இரவை கழித்தார்கள் படைத்த ரப்பை விக்ரு செய்வதில், படைத்த ரப்பை இபாதத் செய்வதில், படைத்த ரப்பை துதி செய்வதில், இபாதத் செய்வதில் இரவை கழித்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்களும் இரவை கழிக்கின்றோம், நாமும் சொற்ப நேரம்தான் தூங்குகின்றோம், அதிகமான நேரங்களில் விழித்திருக்கின்றோம். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ரப்பை திருப்திப்படுத்தினார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள், நாம் ரப்புடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லா மாஷா அல்லாஹ், சிலர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்கிறார்கள் இரவையில். ஆனால் அதிகமானவர்கள் பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலும் தூங்குவதும் அதில் தான், விழிப்பதும் அதில் தான். இன்று நானும் நீங்களும் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். நிம்மதி கிடைக்குமா? ஒருபோதும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்றோம், ஆனால் சந்தோஷம் இன்னும் கிடைக்கவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். இன்று இந்த மஜ்மாவில் எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கின்றோம்? இந்த மஸ்ஜிதுக்குள்ளால் வரும்போது ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை ஓதி மஸ்ஜிதுக்குள் நுழைந்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் மஃதஹ்லி அபுவாப ரஹ்மதி, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயிலை திறந்து வைப்பாயாக. இதை ஓதி நுழைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அந்த திக்ரை செய்தவர்கள், அந்த துஆவை கேட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயிலை திறந்து வைக்குமாறு கேட்டவர்கள் நம்ம எத்தனை பேர் இந்த மஜ்மாவில் உட்கார்ந்திருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு மனிதர் காலையை அடைகிறார், அதே போல் மாலையையும் அடைகிறார். இவர் காலையில் ஏழு தயனம் ஏழு முறை, மாலையில் ஏழு முறை செய்கின்றார்களோ அவர்களுக்கு, அவருடைய கவலைகளுக்கு, அவருடைய துக்கங்களுக்கு, அவருடைய பிரச்சனைகளுக்கு, அனைத்து கஷ்டங்களுக்கும் போதுமானவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். கண்ணியமானவர்களை, இதை ஓதியவர்கள் இத்தனை பேர், இந்த திக்ரை செய்தவர்கள் எத்தனை பேர், அந்த திக்ரின் மூலமாக நிம்மதியை பெற்றவர்கள் எத்தனை பேர்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் இந்த காலத்தில் என்ன சொல்லுகின்றோம்? நமக்கு நேரம் போதாது, நம்முடைய வீட்டுக்குள்ளால் வேலைகள் அதிகம், நம்முடைய காரியங்கள் அதிகமாகிவிட்டது, நமக்கு அவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை, அல்லாஹ்வை உட்கார்ந்து விக்ரு செய்வதற்கு நேரம் இல்லை என்று நாம் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாம் யாரை ஏமாற்றுகின்றோம்? தன்னைத்தானே ஏமாற்றி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னைய காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள், அவருடைய ஹிஸ்டரிகளை பாருங்கள், அவருடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, இன்று வீட்டுக்குள்ளால் நிம்மதி இல்லை, குழந்தைகளின் மூலமாக நிம்மதி இல்லை, கட்டிய மனைவியின் மூலமாக நிம்மதி இல்லை. வியாபாரிகளிடம் சென்று கேளுங்கள், இந்த வியாபார ஸ்தலத்தின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதா? நிம்மதி இல்லை. வியாபாரம் நாளுக்கு நாள் நஷ்டத்தின் பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது. முன்னைய வியாபாரிகள், முஸ்லிம் வியாபாரிகளிடம் சென்று கேளுங்கள், அவருடைய வியாபார ஸ்தலம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத் இருந்தது, அவருடைய மனைவி மக்களின் மூலமாக எவ்வளவு நிம்மதி கிடைத்தது. இன்று போய் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், முன்னைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எப்படி இருக்கிறது வித்தியாசம், நிறைய வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் காட்டிய வழியின் பிரகாரம் செல்வதை விட்டுவிட்டு, மறந்துவிட்டு, படச்சிறப்பை சந்தோஷப்படுத்துவதை விட்டுவிட்டு, வியாபாரிகள் வியாபார ஸ்தலங்களில் சம்பாதிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த வருமானத்தில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்மையில் ஒருவர் சொல்கிறார், கடையில் உட்கார்ந்திருக்கின்றோம் ஆனால் வியாபாரம் நடைபெறுவதில்லை, ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நடைபெறுகிறது ஆனால் வரக்கத்தில்லை. கண்ணியமானவர்களே, ஏன் நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வை மறந்தோம், ரசூலை மறந்தோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதை விட்டுவிட்டோம். அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு நாளுக்கு நாள் எடுபட்டுக் கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு மனிதரிடம் கேட்டால் சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் புல் பிஸியாக இருக்கிறோம். என்ன பிஸி கேட்டா ஒன்றும் இல்லை, ஆனா சொல்வார்கள் பிஸி என்பதாக. கண்ணியமானவர்களே, முன்னைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள், நமக்கு தெரியும் ஹாரூன் ரஷீத் எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தில் வாழ்ந்த செல்வந்தராக இருந்தார். அவருடைய மனைவி ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. இந்த ஹாரூன் ரஷீதுடைய மனைவி தான் ஜுபைதா. அவர்களை பற்றி வரலாறு ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், ஜுபைதா பின் ஜஃபர் இப்னு மன்சூர் அல் ஹாசிமி, இவருடைய மகளை தான் ஹாரூன் ரஷீத் முடித்தார், திருமணம் முடித்தார். அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை? சந்தோஷமான வாழ்க்கை. அரச தர்பாரில் ஹாரூன் ரஷீதுக்கு மனைவியாக இருக்கின்றால் இந்த ஜுபைதா. சொல்லிக்காட்டுகிறேன் கண்ணியமானவர்களே, அன்று ஆட்சியாளர்களிடம் நிம்மதி இருந்தது, ஆட்சியாளர்கள் ரப்பை சந்தோஷப்படுத்தினார்கள். இந்த ஜுபைதா அம்மையாருக்கு 100 அடிமை பெண்கள் இருந்தார்கள், 100 அடிமை பெண்கள். அந்த 100 அடிமை பெண்களும் குர்ஆனை மனனம் விட்ட ஆபிலாக்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, வேலைக்கு அமர்த்திருக்க கூடிய அந்த வேலையாட்கள் ஆபிலாக்களாக இருந்தார்கள். ஜுபைதா அம்மையார் மிகப்பெரிய கொடை வள்ளல்களாக இருந்தார்கள். தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் படச்சரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய விடயத்தில் செலவழித்தார்கள். அந்த அரச மாளிகையில் குர்ஆனுடைய சத்தம் கேட்கும், குர்ஆனுடைய சத்தம் கேட்கும். எந்த அளவுக்கு என்றால், அந்த 100 அடிமை பெண்களும் ஹாவிலாக்களும் அந்த ஹாரூன் ரஷீதுடைய அந்த அரச சபையில், அந்த மாளிகையில் குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் தேனீக்களுடைய ரீங்காரம் எப்படி இருக்குமோ, இதே போன்று அந்த அரண்மனையில் ரீங்காரம் ஒழித்துக் கொண்டே இருந்தது. கண்ணியமானவர்களே, ஒரு ஆட்சியாளர், அதே போன்று அந்த ஆட்சியாளருக்கு கிடைத்த மனைவி இவர்களுக்கு எவ்வளவு பிஸியாக இருக்கும். ஆனால் அவர்கள் படச்சரப்பை சந்தோஷப்படுத்தினார்கள். இன்றைய ஆட்சி அதிகாரத்தை எடுத்து பாருங்கள், இன்றைய முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தை எடுத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு விடயம், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நான்கு பிரபல்யமான கலீபாக்கள் குலபாயே ராஷிதீன் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த நான்கு பிரசித்தி பெற்ற இந்த குலபாயே ராஷிதீன்களுக்கு பின்னால் வந்த ஒரு ஆட்சியாளர் தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ். இவருடைய ஆட்சியை பற்றி நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையான ஆட்சி, கண்ணியமான ஆட்சி, நிம்மதியான ஆட்சி, சந்தோஷமான ஆட்சி, ஆட்சி அதிகாரத்தில் எந்த பாகுபாடும் இல்லை. ஜகாத்தை எடுக்கக்கூடியவர்கள் கூட அந்த ஆட்சி காலத்தில் இருக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஆட்சி, இவருக்கு எவ்வளவு பிஸியா இருந்திருக்கும். கண்ணியமானவர்களே, இங்கு இருக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், பட்டதாரிகளாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், படித்த அறிவாளிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இவருடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள், படியுங்கள், கால நேரம் கொடுங்கள், எடுத்து வாசியுங்கள். இன்று நாம் என்ன சொல்கின்றோம், நேரம் கிடைப்பதில்லை, நேரம் வேகமாக செல்கிறது. ஆனால் நம்முடைய நேரம் எதில் சென்றது? பேஸ்புக்கில் சென்றது, இன்டர்நெட்டில் சென்றது. இன்று மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், இபாதத்துக்கு வருகிறார்கள், தொழுகைக்கு வருகிறார்கள். ஆனால் சொல்வதற்கு வெட்கம். இன்று எத்தனையோ நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களில் எத்தனை வாலிபர்கள் ஆங்காங்கே பின்பகுதிகளில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய மொபைல் போனை கிண்டிக்கொண்டு சிலர் பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலும் மெசேஜ்கள் பரிமாறுவதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய அட்டகாசம். அல்லாஹ்வுடைய உதவி, நானும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த ராஹத் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? மாளிகைக்குள்ளால் இருந்து கொண்டே படைத்த ரப்பை கோபப்படுத்துகின்றோம். பஜாரில், வீடுகளில், வியாபார ஸ்தலங்களில், நம்முடைய படுக்கைகளில் இன்று எத்தனை பேர் சந்தோஷப்படுத்துகிறார்கள்? கண்ணியமானவர்களே, இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம், ஆட்சி அதிகாரத்தை எடுத்தார்கள், அந்த ஆட்சியின் மூலமாக அவருக்கு நிம்மதி, அவருடைய குழந்தைகளின் மூலமாக நிம்மதி, அவருடைய சொத்துகளின் மூலமாக அவருக்கு நிம்மதி, கிடைத்த அன்பான மனைவியின் மூலமாக நிம்மதி. உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் இந்த சூரா ஸாஃபாத்தில் வரக்கூடிய 24வது வசனத்தை ஓதி ஓதி அழுதார்கள். அது என்ன? வக்கீஃபூஹும் வக்கீஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். இந்த ஆயத்தை ஓதி ஓதி அழுதார்கள். எவ்வளவு ஒரு பிரபல்யமான ஆயத். நாளை மறுமையில் படச்சிறப்பு என்ன சொல்வான்? நிறுத்துங்கள், நிப்பாட்டுங்கள், அவர்களிடம் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறது, சரியான பதிலை சொல்லாத வரை அந்த இடத்தில் இருந்து அவர்கள் நகரமாட்டார்கள். இந்த ஆயத்தை ஓதி ஓதி அழுதார்கள், ஓதி ஓதி அழுதார்கள். யார் அழுதது? சாதாரண மனிதர் அல்ல, ஆட்சியாளர், ஆட்சியாளர், நாட்டை ஆண்ட அரசர் ஹலீபா அழுது அழுது இந்த ஆயத்தை அழுது அழுது அல்லாவிடம் இறங்கினார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி, வாழ்க்கையில் நிம்மதி. கண்ணியமானவர்களே, இன்னொரு விடயத்தை பாருங்கள். வரலாறுகளை படிக்கணும். நமக்கு முன்னால் இருந்தவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியை எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? பெரும் ஆட்சியாளர்களும் நிம்மதியை அடைந்தார்கள், அதிகாரிகளும் நிம்மதியை அடைந்தார்கள், சஹாபாக்களும் ஆண்களும் பெண்களும் நிம்மதியை அடைந்தார்கள், பணக்காரர்களும் செல்வந்தர்களும் நிம்மதியை அடைந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பஜாரில் மூட்டை தூக்கக்கூடிய நாட்டாமை கூட நிம்மதியை பெற்றுக் கொண்டார். பஜாரில் இன்று நானும் நீங்களும் ஒரு தாழ்வாக, ஹக்கும் உண்மையும் அதுதான், இன்றைய மக்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களை தாழ்வாக கருதுவார்கள், அவர்களை கொஞ்சம் தாழ்த்தி பார்ப்பார்கள். இது உலக வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் இருந்த மூட்டை தூக்கக்கூடிய நாட்டாமையிடம் கூட நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, ராகத் இருந்தது. கீழே இருந்து கொண்டு மேலே உள்ளவனை சந்தோஷப்படுத்தினார்கள், நிம்மதியை வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டார்கள். ஷேக் பந்தாவி ரஹிமஹுல்லா அவர்களும் அதே போன்று அல் பிதாயா வன் நிஹாயாவிலும் இந்த சம்பவம் பதிவுசெய்யப்படுகிறது. ஷேக் பந்தாவி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய ஒரு கிதாபில் பதிவுசெய்கிறார்கள், ரசனையாக ரொம்ப அழகாக வர்ணனை கொடுத்து இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவு வர்ணனை கொடுத்து சொல்ல முடியாட்டியும் உங்களுக்கு விளங்குகின்ற அளவுக்கு நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்பாசியர்களுடைய ஆட்சிகளை பற்றி படித்திருக்கின்றோம். இந்த ஆட்சி காலத்தில் வந்தவர் தான், நான் முன்னால் சொன்னதை போன்று, ஹலீஃபா ஹாரூன் ரஷீத். இவருடைய பேரன் மஹ்மூன் ரஷீதாக இருந்தார். இந்த மஹ்மூன் ரஷீதுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது, அவர் தான் அலி இப்னு மஹ்மூன். இவருக்கு ஆட்சி பதவி கிடைக்கிறது. இந்த ஹாரூன் ரஷீதுடைய பேரன் மஹ்மூன் ரஷீத், இந்த மஹ்மூன் ரஷீதுடைய மகன் அலி இப்னு மஹ்மூன். இவருக்கு பக்தாதுடைய ஆட்சி கிடைக்கிறது. இந்த பக்தாதை ஆட்சி செய்யக்கூடிய இந்த அலி இப்னு மஹ்மூன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அரச மாளிகையுடைய முன்பகுதிக்கு வந்து பஜாரை பார்வையிடுவார். அந்த பஜாரை பார்த்து சந்தோஷம் கொள்வார். என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இந்த பஜாரில் நீதமான ஆட்சி, நீதமான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து சந்தோஷம் அடைவார். ஒரு நாள் இந்த அலி இப்னு மஹ்மூன் காலை நேரம் பக்தாதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய நாட்டாமை, நாட்டாமையுடைய ரூபத்தில் வந்த அபூர்வ மனிதன் இவரை பார்க்கிறார், அவதானிக்கிறார். காலையில் பஜாருக்கு வருகிறார். இந்த நாட்டாமை காலையில் பஜாருக்கு வந்து சொற்ப நேரம் மூட்டை சுமக்கிறார், தூக்குகிறார். துஹாவுடைய நேரம் வந்தவுடன் அந்த மூட்டையெல்லாம் அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு தஜ்லா நதி பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நதிக்கு சென்று அவர் உது செய்கிறார். உது செய்ததன் பின்னால் துஹாவுடைய நான்கு ரக்காத்தை சொல்கிறார். இதை ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவதானித்துக் கொண்டே இருக்கிறார். அலி இப்னு மஹ்மூன் இதை பார்த்து கொண்டு அவதானித்துக் கொண்டிருக்கிறார். நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இந்த நாட்டாமை காலத்தை ஓட்டுகிறார். என்றாலும் அவருடைய முகம் மிக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. முகத்தை பார்த்தால் மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அல்லாஹ்வுடைய வழியாக இருப்பாரோ என்று இவர் நினைக்கிறார். ஒரு நாள் இதே போன்று மூட்டை சுமக்கிறார். துஹாவுடைய நேரம், சுருக்கமாக சொல்கின்ற நேரம் போதாது. துஹாவுக்கு உது செய்கிறார், தொழுகிறார். பகலுடைய நேரத்தில் கொஞ்சம் வேலை செய்கிறார். மாலையில் வேலை செய்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். வீடு செல்லும் போது தன்னுடைய வீட்டுக்கு அவர் பஜாரில் இருந்து செல்லும் பொழுது ரெண்டு ரொட்டியை அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார். இதை அலி இப்னு மஹ்மூன் பல நாட்களாக அவதானித்தார். தன்னுடைய அரச சபையில் இருந்த மந்திரிகளுக்கு சொன்னார், இந்த மனிதர் ஒரு ஆச்சரியமான மனிதர், இவரை நான் பல நாட்களாக கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றேன். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நான் சற்று விசாரிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் அவரிடம் செல்ல வேண்டும், அவருக்கு கண்ணியத்தை கொடுத்து மரியாதையாக அவரை அதட்டாமல் நம்முடைய தர்பாருக்கு கொண்டு வர வேண்டும். இதை அலி இப்னு மாமூன் தன்னுடைய அரச சபையில் இருந்த மந்திரிகளுக்கு சொல்லி அனுப்பினார். ஒரு நாள் இவர் உட்கார்ந்திருக்கிறார், துஹாவுடைய நேரம், அந்த தொழுகை நிறைவேற்றிவிட்டு இருந்த நேரத்தில் சபையில் இருந்த மந்திரிகள் சென்று உங்களை இந்த ஊரினுடைய அரசர் வர சொன்னார் என்பதாக சொன்ன பொழுது என்ன சொல்லியிருப்பார் நானும் நீங்களும் அந்த சந்தர்ப்பத்தில் எதை சொல்லியிருப்போம், நமக்கு செல்வந்தர், ஆட்சியாளர், பெரும் பெரும் பட்டதாரிகள் தெரியாட்டியும் என்னை கூப்பிட்டாரு, நான் அவரை நினைக்காட்டியும் அவர் என்னை ஞாபகம் வச்சிருக்கிறார், அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். அவர் கேட்டார் என்ன கேள்வி, அரசு சபைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சரி, மெதுவாக அதட்டாமல் அழைப்பை ஏற்று மெதுவாக வந்தார். சபைக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்தார். தர்பாருக்குள்ளால் செல்வதற்கு முன்னால் படைத்த ரப்பை ஞாபகப்படுத்தினார். அது ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த துவா, அது என்ன துவா சொன்னார், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா காரியங்களும், அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்புதாரி அல்லாஹ், அவனே சிறந்த பொறுப்புதாரி. இதை சொல்லிவிட்டு தர்பாருக்குள் நுழைந்தார் அரசன். அவர் வந்தவுடன் சில கேள்விகள், பேட்டிகள் கண்டார். நேரம் போதாது, நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்கின்றேன். அதில் ஒன்று கேட்டார், நீங்கள், உங்களை நான் பல நாட்களாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன், இது வெறும் கட்டுக்கலை அல்ல, கிதாபுகளை பிரட்டி பாருங்கள், கண்ணியமிக்க உலமாக்களை அணுகி இந்த சம்பவங்களை வாசித்து அவர்களிடம் பெற்றுக் கொள்ளுங்கள், போய் அவர்களிடம் கால் மடித்து கேளுங்கள், அரசர்களுடைய, ஆட்சியாளர்களுடைய, நீதமாக நடந்தவர்களுடைய அந்த நடத்தை மூலமாக நிம்மதியை பெற்றார்களே, எதன் மூலம் என்பதாக கேட்டு படியுங்கள். கண்ணியமானவர்களே, அரசர் கேட்டார், பல நாட்களாக உங்களை அவதானிக்கின்றேன், உங்களுடைய நிலைமைகளை எல்லாம் இப்படி பார்த்தேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கிறதா, நிம்மதி இல்லாத தன்மையில் வாழ்கின்றீர்களா? எடுத்ததும் சொன்னார், நிம்மதியா, நிம்மதி இல்லையா, கஷ்டமா, துன்பமா, பிரச்சனையா? இல்லவே இல்லை. நிம்மதி இல்லாத தன்மை, சஞ்சலம், துக்கம், பிரச்சினை, முசீபத், இவைகள் அனைத்தும் பாவிகளுடைய வீட்டுக்குள்ளால் தான் இருக்குமே தவிர, படுத்த ரப்பை ஜிக்ர் செய்யக்கூடிய, நினைக்கக்கூடிய, வணங்கக்கூடிய, திருப்திப்படுத்தக்கூடிய அந்த மனிதருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக வாழ்கின்றேன் என்பதாக அந்த நாட்டாமை சொன்னார். சொல்லிவிட்டு அலி இப்னு மாமூன் இன்னொருடைய கேட்டார், மாலையில் வீடு செல்கின்றீர்கள், ரெண்டு காய்ந்த ரொட்டியை எடுத்து செல்கின்றீர்களே, இது யாருக்கு சொன்னார், ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண் தெரியாத என்னுடைய மூதாட்டி தாய், அவருடைய ரெண்டு கண்ணும் குருடாக இருக்கிறது, உடல் உறுப்புகள் செயலிழந்திருந்தாலும், கண் பார்வை இழந்தாலும், படைத்த ரப்பை ஜிக்ர் செய்வதில், படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதில் அவர்கள் அதை மறந்து வாழவில்லை, நான் ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிக்கிறார்கள், அவருடைய இஃப்தாருக்காக வேண்டித்தான் இந்த ரொட்டியை ஒன்றை கொண்டு செல்கின்றேன். அடுத்த ரொட்டியார் சொன்னார், அந்த நாட்டாமை, எனக்கு ஒரே ஒரு சகோதரி, அவருடைய ரெண்டு கையும் ரெண்டு காலும் ஊனம், அந்த சகோதரியும் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடம்பில் குறைபாடு இருந்தாலும் படைச்ச ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயத்தில் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் அவர்கள் நோவு பிடிக்கிறார்கள், அவளுடைய இஃப்தாருக்குத்தான் அந்த ரொட்டியை நான் எடுத்து செல்கின்றேன். கண்ணியமானவர்களே, நாட்டாமைக்கு கிடைத்த நிம்மதியை பாருங்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த அலி இப்னு மஹ்மூன் இவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து பின்னால் ஒரு காலத்தில் அரச தர்பாரை விட்டு வெளியேறி மிகப்பெரிய வழியாக இந்த உலகத்தில் சென்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா? அல்லாவை நினைப்பதில், அல்லாவை சந்தோஷப்படுத்துவதில் தான் அல்லாவை இருக்கின்றான். எனவே அந்த நிம்மதியை, ராகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக.